இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
கீர்த்தனம் பண்ணுகிறே என்பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே. அதிகாலையில் உம் வல்லமை பாடி அளவற்ற மகிழ்ச்சியோடு என்பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே. இன்பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். நெருக்கமுண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமாயானீரே. நெருக்கமுண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமாயானீரே. எல்லாம் வெறுத்த வேளை அணைத்து கொண்டு என் சஞ்சலம் தீர்த்தவரே. எல்லாம் வெறுத்த வேளை அணைத்து கொண்டு என் சஞ்சலம் தீர்த்தவரே. அளவற்ற உம் அன்பை நீனை கையிலே என் நெஞ்சமே நெகிழுதையா, என் நெஞ்சமே நெகிழுதையா, என் நெஞ்சமே நெகிழுதையா. இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன், இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். என்னை சேராமல் எனக்கு அரணாய் சூழ்ந்தவரே, ஆபத்து என்னை சேராமல் எனக்கு அரணாய் சூழ்ந்தவரே, ஆர்ப்பரிப்பில் என்னை மகிழ்ந்திடச் செய்து அனுதினம் காப்பவரே, ஆர்ப்பரிப்பில் என்னை மகிழ்ந்திட செய்து அனுதினம் காப்பவரே. நீங்காமல் என்னோடு இருப்பவரே, என் நெஞ்சினில் நிறைந்தவரே, என் நெஞ்சினில் நிறைந்தவரே, என் நெஞ்சினில் நிறைந்தவரே. இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன், இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவை, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு உண்மையாய் இரு, பி ஃபேத்ஃபுல். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டிய தருணங்கள் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மனிதனும் எல்லா சூழ்நிலையிலும் அவன் உண்மையாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே பி ஃபேத்ஃபுல் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம், அல்லது பி ஆனஸ்ட் என்று கூட நாம் அழைக்கலாம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாக இருக்கிறதுனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்பது மிக மிக முக்கியமானது. மத்தேயு 25:23 அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு எஜமானன் தன்னுடைய ஊழியக்காரனிடம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்று பார்க்கும் பொழுது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தாய், உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். அப்படி என்றால் ஒரு எஜமானன் ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ கொஞ்ச காரியத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தாய், ஆகையால் உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட நாம் செய்யக்கூடிய வேலையில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், நாம் சேவிக்கக்கூடிய தெய்வத்திற்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். உண்மையாய் இரு என்றால் அதனுடைய பொருள் என்ன, உண்மை என்றால் அதன் பொருள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, உண்மை உள்ளவர் அல்லது நம்பக்கூடியவர் திருடவோ ஏமாற்றவோ பொய் சொல்லவோ அல்லது இந்த குணங்களை காட்டும். ஒரு உண்மை உள்ளவர் என்றால் அவர் நம்பக்கூடியவராக இருக்க வேண்டும், அவர் திருடவோ ஏமாற்றவோ பொய் சொல்லக்கூடாது என்று டிக்ஷனரி இதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பிறர் நம்பக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நாம் திருடக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, நாம் பொய் சொல்லக்கூடாது என்று இங்கே டிக்ஷனரி சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம். நம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது வேதாகமும் அதையே நமக்கு போதிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு நியாயமற்ற வேலைக்காரனுடைய ஒரு கதையை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒரு உண்மையுள்ள ஒரு வேலைக்காரன் இருக்கிறார், ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவருக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். அந்த எஜமானனுக்கு கீழே இந்த வேலைக்காரன் அநேக வருடங்களாக அவன் தன்னுடைய வேலையை மிகவும் பயபக்தியாக அவன் செய்து வருகிறான். எந்த ஒரு தவறும் செய்ததில்லை, எந்த ஒரு பொய்யும் சொன்னது கிடையாது, அவ்வளவு நாணயமாக நேர்மையாக அந்த எஜமானனுக்கு இவன் ஊழியக்காரனாக இருக்கிறான். இந்த எஜமானன் தூர தேசத்திற்கு செல்ல வேண்டியதாக இருந்தது, அதாவது வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆகையால் இந்த எஜமானன் என்ன நினைத்தார் என்றால், நாம் செல்வதற்கு முன்பதாக ஒரு வீடை கட்டிவிட்டு நாம் செல்லலாம் என்று நினைக்கிறார். ஆகையால் அந்த ஊழியக்காரனை அழைக்கிறார். அந்த வேலைக்காரனை அழைத்து, நான் இன்னும் ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடத்திற்குள்ளாக நான் வெளிநாடு செல்ல இருக்கிறேன், ஆகையால் நீ எனக்காக ஒரு நல்ல வீடு கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று, இந்த வேலைக்காரன் என்ன நினைக்கிறான் என்றால், இத்தனை வருடம் இந்த எஜமானன் நம்மோடு கூட இருந்தார், இப்பொழுது அவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் என்றால் நமக்கு யார் வேலை கொடுப்பார்கள், நாம் எப்படி நன்றாக இருக்க முடியும் என்ற பல யோசனைகள். ஆகையால் இவர் என்ன செய்தார் என்றால், அந்த எஜமானன் கொடுத்த அந்த பணியை தான் செய்ய ஒப்புக்கொண்டார். அதே நேரத்தில் அவர் வெளிநாடு சென்று விடுவாரல்லா, ஆகையால் அவர் இந்த வீடை பார்க்கவா போகிறார் என்று நினைத்து அந்த வீடை மிகவும் குறைவாக தரமற்ற ஒரு நிலையில் அவர் அதை கட்ட ஆரம்பித்தார். அதற்குரிய இன்ஜினியர்ஸிடம் அணுகுகிறார், சம்மந்தப்பட்ட நபர்களிடம் அதை கட்டும்படி கேட்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, பணத்தை கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது தரமில்லாத ஒரு வீடை கட்ட வேண்டும் என்று நினைத்து பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அபகரித்து தன்னிடம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைத்து அந்த வீடை கட்டுகின்றார். வெளிப்படை தோற்றத்தை பார்க்கும் பொழுது அந்த வீடு மிகவும் அழகாக இருக்கிறது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஆனால் ஒரு மழை வந்தாலோ, ஒரு புயல் வந்தாலோ, ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்தாலோ கூட அந்த வீடு கீழே இடிந்துவிடும் என்று அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அந்த வீடு இருக்கிறது. ஆகையால் ஒரு வருடம் ஒரு வருடத்துக்கு கழித்து அந்த எஜமானன் இந்த வீட்டை பார்க்கும்படி வருகிறார். தான் செல்லக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது, ஆகையால் பார்க்கும்படி வருகிறார். அந்த வீடை பார்த்து மிகவும் அழகாக இருக்குது. வெளியே புற தோற்றத்தை பார்ப்போது ரொம்ப அழகாக அந்த வீடு இருக்கிறது. உடனே அந்த வேலைக்காரனை பார்த்து, ரொம்ப அழகாக அந்த வீடை நீ கட்டியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுடைய சாவியை அந்த வேலைக்காரன் கையில் கொடுக்குறாரு. இந்த வீடு உனக்கு தான், இந்த வீடை நான் உனக்காக தான் கட்ட சொன்னேன், இந்த வீடு நீயே வச்சுக்க, நீ இத்தனை வருஷம் எனக்கு உண்மையுள்ளவனாக இருந்த, நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலை, அதனால் இந்த வீடை நான் உனக்கு கொடுக்கலான்னு நினச்சேன், அதனால் நீயே வச்சுக்கன்னு சொல்லி அந்த சாவியை அந்த இடத்தோடு அந்த வீடை கொடுத்துட்டு அந்த எஜமான் செல்கிறார். உடனே இந்த வேலைக்காரன் அழ ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப கவலைப்படுறார். ஐயோ, இந்த வீடு எனக்கு தான் நான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, நான் ரொம்ப உண்மையுள்ளவனாக கட்டியிருப்பேனே இந்த வீடை, இந்த வீட்டில் நான் தங்கிறது கூட ஆபத்தானது அப்படின்னு சொல்லி யோசித்து ரொம்ப கவலைப்படுறாருன்னு சொல்லி அந்த கதையில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம உண்மையாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை நாம் ஏமாற்றிட்டுருக்குறோம். நம்ம நினைக்கலாம் நம்ம மற்றவங்களை ஏமாத்துறோம், பிறரை நாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி. கிடையாது நண்பர்களே, நம்ம நம்மளே தான் ஏமாற்றிட்டுருக்குறோம். நம்மளுடைய குணத்தை ஏமாத்திட்ருக்கோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை ஏமாத்திட்ருக்குறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிற ஒரு கதை என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, ஒரு ஊமையை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு எஜமானனுக்கு 3 ஊழியர்கள் இருக்கிறாங்க, 3 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இந்த எஜமானன் வெளிநாட்டுக்கு செல்ல இருக்கிறார், அதாவது தூர தேசத்துக்கு செல்ல இருக்கிறார். அப்போ இந்த எஜமானன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 3 வேலைக்காரர்களும் கூப்பிட்டு 3 பேருக்கும் தாளந்தை கொடுக்குறார். அதாவது ஒரு பணத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்காங்களேன், அல்லது ஏதோ ஒரு ஆஸ்தியை கொடுக்குறாருன்னு வச்சுக்காங்களேன், ஆனால் வேதத்தில் வந்து தாளந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தாளந்து கொடுக்குறார். முதல் ஒருவனுக்கு 1 தாளந்தை கொடுக்குறார், 2வது வேலைக்காரனுக்கு 2 தாளந்தை கொடுக்குறாரு, 3வது வேலைக்காரனுக்கு 5 தாளந்தை கொடுக்குறாரு. அப்போ இந்த கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, நான் போயிட்டு நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவர் போயிட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்றது தான் என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொன்றாக தியானிக்க போகிறோம். இந்த 3 ஊழியக்காரர்களும் தன்னுடைய எஜமானனுக்கு உண்மையாக இருந்தாங்களா, அல்லது யாராவது ஒருத்தர் உண்மையாக இல்லையா, இன்றைக்கி நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் அதிலிருந்து அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை அல்லது இந்த கதையை நம்ம எங்கே படிக்கலான்னு சொன்னால், மத்தேயு 25:14 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். நான் 15வது வசனம் மாத்திரம் வாசிக்கிறேன். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அப்போ அந்த எஜமானன் தாளந்தை கொடுத்து விட்டு அவர் சென்று விட்டான்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். சரி, சென்றுட்ட பிறகு இந்த தாளந்தை வைத்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று நம்ம பார்க்கலாம். 16வது வசனத்தில், 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்துகளை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த 2 வேலைக்காரர்களும் அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை பெருக ஆரம்பிக்கிறார்கள். அதாவது அந்த எஜமானன் கொடுத்த அந்த தாளந்தை வைத்து ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சு அந்த பணத்தை இதுலேயோ ஒரு முதலீடு போட்டு அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த தொகையை அதிகரிக்கிறாங்க, லாபத்தை அதிகரிக்கிறாங்க. 2 வாங்கினவன் 4 ஆக்கிடுறாரு, 5 வாங்கினவன் 10 ஆக்கிடுறாருன்னு சொல்லி வேதம் இங்கே சொல்லக்கூடியதை என்ன பண்ணணும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த 1 தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 18வது வசனத்தில், 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வேதம் சொல்லுது, தன்னுடைய எஜமானுடைய பணத்தை அவன் புதைத்து வைத்தான். அவன் புதைத்து வைத்ததுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய எஜமானனுக்கு அவன் பயந்துட்டு, ஐயோ அந்த எஜமானன் என்ன சொல்லுவாரோ, இந்த தாளந்தை நான் வச்சுட்டு அதை பயன்படுத்தலை, அல்ல இந்த தாளந்தை என்னால் மற்றவங்களை போல பெருக பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், இந்த எஜமானன் என்ன சொல்லுவாரோ, இவர் கெட்ட எஜமானன், ரொம்ப அவர் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கிறாரு, அதனால் இதை நம்ம என்ன பண்ணலாம், மண்ணுக்குள்ளே பதிச்சு வச்சுட்டு அவர் வந்த உடனே எடுத்து கொடுத்துடலான்னு சொல்லி இதை அவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் இதை கொடுத்துட்டான். சரி, இதில் என்ன தவறு இருக்குதுன்னு சொல்லி கூட நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல தாளந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகளை நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு, ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கலாம், பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம், அதை நம்ம கரெக்டாக சரியாய் பாதுகாக்கணும். அல்லது நம்மளுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கலாம், அதை நம்ம உண்மையாக செய்யணும். அல்லது ஆண்டவர் நமக்கு வந்து திருச்சபையில் ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுத்துருக்கலாம், சமுதாயத்தில் நல்லதொரு அந்தஸ்தை கொடுத்துருக்கலாம், அல்லது நமக்கு நல்ல சகோதர சகோதரிகள் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். இப்போ இது எல்லாமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து தாளந்துக்கு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இப்போ அந்த தாளந்தை நீங்கள் என்ன பண்ணுன்னு சொன்னால், அவங்கள சரியாக பாதுகாக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு காமிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் நேரத்தை அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ, உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், அவங்க வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், நாளடைவில் உயரலாம். சரி, இன்றைக்கி நம்ம 3 காரியத்தை தான் என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால், இந்த ஊமையிலேருந்து நம்ம படிக்க போகிறோம். முதலாவது, உண்மையாக இருந்தால் உயர்வு. இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம கேட்குற ஒரு கேள்வி, என் வாழ்க்கையில் எனக்கு உயர்வே கிடைக்காதா அப்படின்னு கேட்போம். ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்தால் மாத்திரமே உங்கள் வாழ்வில் உயர்வு கிடைக்கும். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், எத்தனையோ பேர் பொய் சொல்லி மேலே வராங்களே, எத்தனையோ பேர் மற்றவங்களை ஏமாற்றி மேலே வராங்களேன்னு. உண்மைதான், அவங்கள பொய் சொல்லி ஏமாற்றி மேலே வருவாங்க. ஆனால் ஒரு சின்ன புயல் அடிக்கட்டும், சின்ன ஒரு மழை பெய்யட்டுங்களே, அவங்க கீழே இடிஞ்சு விழுந்துருவாங்க. ஆனால் நீங்கள் கடின உழைப்போடு, உண்மையாக, நேர்மையாக ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சு மேலே வரீங்கன்னு சொன்னால், அதுதான் உண்மையான உயர்வுன்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். சரி, இந்த ஊமையில் இந்த எஜமானன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமே. அவர் திரும்ப வந்துடுறாரு. வந்துட்டு இந்த தாளந்தை வாங்கினவங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதை பெருகி அவங்க திரும்ப கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். 23வது வசனம், அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். இங்கே நம்ம பார்க்குறப்ப அந்த எஜமான் வந்து சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட கொஞ்ச தாளந்து தான்ப்பா கொடுத்தேன், அந்த கொஞ்ச தாளந்தை வச்சு நீ அதை அப்படியே அதிகரிக்கிறியே, இந்த கொஞ்ச விஷயத்தில் நீ உண்மையாக இருக்கிற, நீ ஏன் பெரிய பெரிய விஷயத்தில் உண்மையாக இருக்கக்கூடாது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் உன்னை பெரிய பெரிய விஷயத்துக்கு அதிகாரியாய் உன்னை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு உயர்வை நம்மளால் பார்க்க முடியுது. அவருக்கு இந்த உயர்வு கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன் எஜமானன் தனக்கு கொடுத்த அந்த தாளந்தை அவர் உண்மையோடு அவர் உழைக்க ஆரம்பித்தாருங்க. இந்த எஜமானன் திரும்ப வந்து கணக்கு கேட்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையாக உழைக்க ஆரம்பித்தார். அவர் உண்மையாக இருந்ததுனால தான் அந்த எஜமானன் சொல்கிறாரு, என்னன்னா கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்த, இன்னும் அநேகத்தில் நான் உன்னை அதிகாரி ஆக்குறேன், அதாவது உனக்கு உண்மையான இருந்ததுனால நான் உனக்கு உயர்வு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு உயர்வு கிடைக்கும். ஒருவேளை நாட்கள் கடந்து செல்லலாம், சில நேரங்களில் தாமதிக்கலாம், ஆனால் நீங்கள் காத்திருக்கணும் கடவுளுக்காக. ஏன் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுது, இதே மாதிரி பிரயாணப்பட்டு அவர் திரும்ப வரத்துக்கு சில வருடங்கள் ஆகிருக்கலாம், ஏன் சில மாதங்கள் நாட்கள் வருடங்கள் ஆகிருக்கலாம், ஆனால் அந்த எஜமான் சொன்னதை இந்த வேலைக்காரர்கள் செய்தார்கள் என்று தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். நீதிமொழிகள் 22:23 வசனத்தை வாசிக்கிறப்ப, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசாருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். வேதம் சொல்லுது, உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை வந்து என்ன பண்ணுவார்ன்னு சொன்னால் உயர்த்துவாராம், உங்களை ஆண்டவர் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி வேதம் இங்கே சொல்லக்கூடியது என்ன பண்ணுற நம்ம பார்க்குறோம். சரி, இரண்டாவது, உண்மையாக இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இருந்தால் உன் ஆசீர்வாதங்கள் பெருகும். நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். அப்படி என்ன ஆசீர்வாதம் பெருகுச்சு நீங்கள் பார்த்தோன்னு சொன்னால், 25:24 வாசிக்கிறப்ப, ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்கிற இடத்தில் அரிக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இங்கே பார்க்குறப்ப ஒரு தாளந்து வாங்கினவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு என்னால் இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் புலம்புறத பார்க்குறோம். ஆனால் ரெண்டு தாளந்து வாங்கினவங்க, அஞ்சு தாளந்து வாங்கினவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க உண்மையாக இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அப்போ ரெண்டாவது காரியம், நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருந்தால் உன் ஆசீர்வாதங்கள் பெருகும். அவங்க உண்மையாக இருந்ததுனால தான் ரெண்டு தாளந்து வாங்கினவங்க தாளந்து வாங்கினது அதை சரி செய்யணும், வேலை செய்யணும், வியாபாரம் பண்ணணும் சொல்லி அதில் உண்மையாக இருந்ததுனால தான் அந்த 2 4 மாறிச்சு, 5 10 மாறிச்சு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, ஆண்டவர் கொடுத்த பொறுப்பில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெருகச் செய்வார். ஆண்டவர் உங்கள் ஆசீர்வாதங்களை பெருகச் செய்வார். வேதாகமத்தில் யோபு என்ற ஒரு பக்தனை குறித்து நம்ம படிக்கிறோம். யோபுவுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், யோபு 1 அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்லி யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எந்த அளவுக்கு அவன் உத்தமன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஆண்டவர் அவரிடம் இருந்து எல்லாத்தையும் சாத்தன் எடுத்துக்கொள்ள அனுமதிச்சிடுறார். அப்போ யோபு கிட்ட இருந்த பணம்லாம் போயிடுச்சு, செல்வம்லாம் போயிடுச்சு, பிள்ளைகளெல்லாம் இறந்துடுறாங்க, அவருக்கு இருந்த அந்த உடல் ஆரோக்கியம் கூட போய்விட்டது. அப்போ ஒரு சாகர நிலைமையில தான் அந்த மனுஷன் இருக்கிறாருங்க. ஆனால் அந்த நிலைமையில கூட யோபு சொன்ன வார்த்தை, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், உடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம், தன்னுடைய விசுவாசத்தில் அவர் உண்மையாக இருந்தார், தான் வணங்கக்கூடிய தேவனுக்கு அவர் உண்மையாக இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு 42 பார்க்குறப்ப, 10 வாசிக்கிறப்ப, யோபு ஜெபம் பண்ணுறார். யாருக்காக? தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு. யார் அந்த நண்பர்கள்? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்கள் தான் யோபுவை சொன்னது, நீ பாவம் செஞ்சு அதனால தான் கடவுள் உன்னை தண்டிச்சிட்டாருன்னு சொல்லி யோபுவை குத்தி குத்தி பேசின தன்னுடைய நண்பர்களுக்காக யோபு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாருங்க, உண்மையாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதிகாரத்தில் யோபு எதை இழந்தாரோ அதை ரெட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறேன். உண்மையாக இருந்ததுனால யோபுவுடைய ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிச்சிருங்க. ஒரு சோதனைக்குள்ளே அவர் கடந்து சென்றதுனால தான் 7 இருந்த இடத்துல 14 அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்சிச்சு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பதிவு செய்யணும். உண்மையாக இருந்தால் உறவுகள் நீடிக்கும். நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உறவுகள் நீடிக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு மேலே ஒரு எஜமான இருக்கிறார், அவருக்கு கீழே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அந்த உறவு நீடிக்கும். கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அந்த உறவு நீடிக்கும். நீங்கள் உண்மையாக இல்லைன்னா அந்த உறவு அற்று போய்விடும். பார்க்குறோம் 10:25-24 வரைக்கும் நம்ம வாசிக்கிறப்ப அந்த ஒரு தளந்து வாங்கினவன் தன் எஜமானனை சந்திக்கிறதுக்கு அவர் கூச்சப்படுறாரு, என்ன நடக்குமோன்ற பயத்தோடு வர்றாரு. ஏன்னா அவர் உண்மையாக இல்லை. அவர் சொன்ன பதில் கூட எஜமானனுக்கு திருப்தியாக இல்லை. அவர் சொல்கிறாரு, என்னை விட்டு போ, உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் சொன்ன அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறத பார்க்குறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த எஜமானுடைய எல்லா தேவைகளையும் கட்டாயமாக நிச்சயமாகவே தேவன் சந்திச்சிருப்பார். அப்போ அந்த எஜமான் என்ன பண்ணியிருப்பார், தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திச்சிருப்பார். தன்னோட வேலைக்காரன் நல்லா இருக்கணும்னு சொல்லி அப்போ அந்த ஒரு வேலைக்காரன், ஒரு தாழ்ந்து வாங்கின அந்த வேலைக்காரனுக்கு கூட தன்னோட எஜமானன் எல்லா ஆசீர்வாதங்களும் செஞ்சுருப்பார்ல, எல்லாம் தந்திருப்பார்ல. ஆனால் அந்த எல்லாமே அவர் உண்மையாக இல்லாததுனால ஒரே நிமிடத்தில் உடைக்கப்பட்டது. இன்றைக்கி உங்களுடைய உறவுகள் உடைக்கப்படுகின்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் உண்மையாக இல்லாதது தான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், உங்கள் கணவனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா, உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா, பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா, வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு உண்மையாக இருக்கிறீங்களா, நீங்கள் செல்லக்கூடிய திருச்சபைக்கு உண்மையாக இருக்கிறீங்களா, உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னு சொன்னால் உறவுகள் நீடிக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உண்மையாக இருங்கள், அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventicist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.